தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கெதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20-26 முடியும். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியை என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தும்.
அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடி இந்த இறை வார்த்தையை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை நமக்கு காட்டக்கூடிய அந்த வழி நடத்துதலின்படி கடந்து செல்லவும், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக நாம் இந்த வார்த்தையினுடைய வழியாக மாற்றம் பெறவும் நாம் ஜெபித்து இந்த இறைவார்த்தை பகிர்வுக்குள்ளாக கடந்து செல்கிறோம். பாருங்கள், இந்த வாசகம், முதல் வாசகமும் சரி, இந்த நற்செய்தி வாசகமும் ஒரு அருமையான அடையாளத்தை கொடுத்து நம்மை அதை அழைத்து செல்கிறது. வேதத்திலே திருத்தூதர் பணியில் நம்ம பார்க்குறோம், 26:16 எழுந்து நிமிர்ந்து நில். ஆண்டவர் வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு கமாண்டு கொடுக்குறாரு பாருங்களேன். சும்மா இல்லை, இங்கே வான்னு சொல்லலை, இல்லை ஓரமாக நில்னு சொல்லலை, எழுந்து நிமிர்ந்து நில். என் ஊழியனாகவும் சாட்சியாகவும் உன்னை ஏற்படுத்தவே நான் உனக்கு தோன்றினேன். நீ என்னை கண்டது பற்றியும் நான் உனக்கு காண்பிக்க போவதை பற்றியும் சான்று பகர வேண்டும் என்ற வார்த்தைகள் திருத்தூதர் பணி 26:16 யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது என்று நம்ம விட்டுவிடாமல், இதே ஒரு சான்று பகரக்கூடிய கடமை நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலத்தில் நாம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ரெண்டு பாவத்தை போய் பாவசங்கீதத்தில் நம்ம சொல்லிட்டு இந்த தவக்காலத்தை வந்து நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. தவக்காலம் என்பது அருளின் காலம் அப்படின்னா, அந்த அருளை நான் பெற்றுக்கொள்ள எவ்வளவு நம்ம பொருள் கொடுக்க வேண்டும். பணம் கொடுத்தா ஒரு பொருள் வாங்கலாம், அந்த பொருளினுடைய தன்மைக்கேற்ப அந்த விலை அதிகப்படுகிறது. இப்போ இந்த அருளை பெறுவதற்கு நாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? பணம் கொடுத்தா போதுமா? இல்லை, பணத்தாலோ பொன்னாலோ வெள்ளியாலோ இந்த அருளை பெற முடியாது. திருத்தூதர் பணியில் 8 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு சிமியோனுங்கிற மந்திரவாதி ஆண்டவர் கொடுக்குற அருளை காசு கொடுத்து வாங்க முன் வந்தான். நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், ராயப்பர்கிட்ட பேதுருட்ட சொன்னான், நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், அந்த அருளை எனக்கும் போடு, நானும் யார் மீதெல்லாம் கை வைக்கிறேனோ அவங்கள் மீது ஆவியின் வல்லமை வர வேண்டும்ண்ணா. அப்போது பேதுரு என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆண்டவருடைய அடியார், பண ஆண்டவருடைய அருளை நீ பணத்தை கொண்டு பெற முன் வந்ததுனால உன் பணத்தோடு நீ நாசமாய் போ அப்படின்னார். அப்போ இந்த அருள் ஆசீர்வாதங்கள் பணத்தால் பெறக்கூடிய ஒன்று அல்ல என்பதை இந்த விவிலியம் வந்து நமக்கு பல இடத்துல காட்டி கொண்டே இருக்கிறது. அப்போது நாம் ஆண்டவருடைய அருளை இந்த தவக்காலம் ஒரு அருளின் காலம் அப்படின்னா எப்படி அது அருளின் காலமாக மாறப்போகிறது? நமக்கு இந்த தவக்காலத்தில் உபவாசம் இருந்துட்டால் போதுமா? ஆண்டவர் சொல்கிறார், அதையும் நிராகரிக்கிறாரு. நீங்கள் உங்களை ஒடுக்கி கொள்ளும் நாளையா, உண்ணா நோன்பு நாளையா எனக்கு நோன்பு என்று கொடுக்குறீங்க, நீ பட்டினியாக கிடக்கிறதையா எனக்கு கொடுக்குற அப்படின்லாம் கடவுள் கேட்டுட்டு சொல்கிறாரு. நீங்கள் விடுதலை அடிமைத்தலையை உடைப்பதன்றோ விடுதலை வாழ்வை கொடுப்பதன்றோ பாருங்கள், இதுதானே நான் விரும்புகிற அந்த நோன்பினுடைய அடையாளம். ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக நம்மக்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாரு. நாம் தான் புரியாமல் சில நேரத்தில் இதை செய்தால் போதுமா, இதை செய்தால் போதுமா என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், குழம்பி போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுது, இந்த தவக்காலத்தில் அருளின் காலத்தில் நாம் எதை கொடுத்தா கடவுள் நமக்கு இந்த அருளை கொடுப்பாருன்னா, நீங்கள் சான்று பகருகிற பிள்ளைகளாக மாறினீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், அருளை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். ஆவியானவரே நமக்கு கொடுக்கப்படுவது எதற்காகனா சான்று பகருவதற்காகத்தான். நீங்கள் போய் ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அந்த காரியத்தை நிறைவாக செய்கிறீங்க, கடவுளுடைய மகிமைக்கான அடையாளமாக செய்கிறீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு சான்று பகிறீங்க. அப்படி சான்று பகருகிற பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன கொடுப்பார்னா ஆவியின் வல்லமையை பொழிவார். அப்போ அந்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நிறைவாக செய்யக்கூடிய அந்த காரியம் அநேகருக்கு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தும் அடையாளமாக இருக்கும். ஆமே நண்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம அந்த சான்று பகரக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே போவதற்கு தடையாக இருக்கிற ஒரு சில காரியங்களை எல்லாம் வேதம் நமக்கு வெளிச்சமாய் காட்டி கொண்டு இருக்கிறது. நற்செய்தியில் அதைத்தான் நம்ம பார்க்குறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் பாருங்கள், இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். ஒரு நண்பர் வந்து சொன்னார், குருவாக படிச்சுக்கிட்டு இருக்கிற போது அவர் சொன்னார், அவர் அந்த குருவை பாரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த குருவை பாரு இப்படி பண்ணுறாரு, இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய சுயநலத்திற்கேற்ப வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவர் புலம்பினார். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் யாரை பார்த்து இந்த குருத்துவ வாழ்க்கைக்கு வந்தீங்க, யாரை பின்பற்றுகிறேன் என்று நினைத்து நீங்கள் வந்தீங்க, இந்த மனிதரையா, இந்த குருவானவரையா, அல்லது அந்த குருவானவரையா? நாம் பார்த்தது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நம்ம உள்ளத்தில் வாங்கி தானே வந்தோம். உங்களுக்கு இந்த வாழ்க்கை தேவையா, இவரை பின்பற்றுங்க, அல்லது உங்களுக்கு இந்த வாழ்க்கை தேவையா, இவரை பின்பற்றுங்க, அல்லது ஆண்டவர் கொடுக்குற வாழ்க்கை அருள் அபிஷேகம் தேவையா, அவரை பின்பற்றுங்க. இன்றைக்கி இதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் வரிகளில் நம்ம பார்க்குறோம். அந்த சகோதரருக்கு நான் இப்படி சொன்னேன், மனிதர்களை நம்ம பின்பற்ற அல்ல. இன்றைக்கி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சாமியார்கள்லாம் எங்களுக்கு என்ன வழிகாட்டுறீங்க, நீங்கள்லாம் தவறாக வழிகாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி குருக்களை எல்லாம் சாடி கொண்டிருந்தார். பாருங்கள், ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு, சீடரை நோக்கி, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு குருவானவரையோ அல்லது ஒரு ஆயரையோ அல்லது ஒரு பணி செய்யக்கூடிய ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்னியாஸ்திரியையோ அருட்கன்னியர்களையோ நீங்கள் என்ன செய்யாதீங்க, அடையாளப்படுத்திக்கிட்டு நீங்கள் வாழாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது, அவர்களை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். நாம் அவரே அப்படி தான் இருக்கிறாரு, நான் அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நீ கேட்டின்னா நீ இந்த இறைவசனத்தை வாசிக்கலை என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்கிற இந்த வழிநடத்துதலை நீ அறியாமல் இருக்கிறன்ற அர்த்தம். அதனால் நாம் எப்போதுமே ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அடையாளம் மனுஷங்க அல்ல, ஒரு குருவானவர் அல்ல, நம் கண்ணால் பார்க்கிற ஏதோ ஒரு தலைமை அல்ல, நமக்கு தலைமையாயிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நெறி இவர்கள் நெறியை விட சிறந்திருக்கட்டும். அப்போ அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா நீ உன் நெறி கீழே போயிடும், இவர் இவ்வளோ வைக்கிறாரா, இவருடைய வாழ்க்கை இப்படி போகுது, நான் அப்போ இவரை மாதிரி வாழ்வேன். சில பேர் அவர் அப்புறம் ஒரு பெரிய வீடு கட்டிட்டார், அவரை விட நான் பெரிய வீடாக கட்டுவேன், இவர் இந்த மாதிரி சொத்து வாங்கி போட்டிருக்கார், இவரை விட நான் பெரிய சொத்துக்களுக்கு அதிபதி ஆவேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் கொடுக்குற நெறியை நம்ம என்ன செய்கிறோம், மறுக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு, இதை நீ செய்யலைன்னா இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்றைக்கி நிறைய காரியத்தை நமக்கு விவிலியத்தில், அதுவும் இந்த மத்தேயு 5வது அதிகாரத்தில் நிறைய விஷயங்கள் அதில் புதைந்து கிடக்கிறது. அதில் இன்னொரு ஆழமான காரியம் பார்த்திங்கன்னாக்க, அடுத்தவர்களை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, அயலாரை வந்து அசிங்கமாக பார்க்காத. நான் எசையா 46:3 எப்போதுமே கோட் பண்ணி காட்டுவேன். எசையா 46:3, யாக்கோபு விட்டாரே இஸ்ரேல் குடும்பத்தாரில் எஞ்சியிருக்கிற அனைத்து மக்களே எல்லோரும் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன சொல்வார் தெரியுங்களா, உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான், உன் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். கருவில் உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன். உதரம்ங்கிறது ஃபாலோபியன் டியூப், உதிரம்னா ரத்தம், இது உதரம். அந்த அந்த உதரம்ங்கிற இடத்துல தான் முதல்ல உயிர் ஜனிக்குதுங்க. ஆண் அப்பாவிடமிருந்து அம்மாவிடமிருந்து வந்த அந்த இரண்டு உயிரணுக்களும் சந்தித்த பொழுது அந்த இடத்துல உயிர் உண்டானது, எம்பிரியோ என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய ஜீவன் உண்டானது. அந்த உயிர் கிடைத்த பொழுது அதை அவர்கள் அறியவில்லை, கடவுள் அறிந்து வைத்திருந்தார். அது உருவான இடம், அதுக்கு பிறகு அது கடந்து போய் கர்ப்பப்பையில் உட்கார்ந்து கர்ப்பப்பையில் தான் அந்த குழந்தை வளருது. பாருங்கள், அதை தான் உதரம்ங்கிற வார்த்தை சொல்லுது, உதரம். அங்கே தான் நான் உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னையை தாங்கினேன். அப்போ பாருங்கள், கடவுள் என்னையே எப்படி உருவாக்கினாரோ அப்படித்தானே அடுத்த நபரையும் உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய பார்வை, அவருடைய முகம், அவருடைய தேகம், அவருடைய கலர், அவருடைய மூக்கு, அவருடைய கண்கள், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் உருவாகலையே, கடவுள் எல்லாவற்றையும் வித்தியாசமாக படைச்சிருக்கிறார், அவரையும் வித்தியாசமாக படைச்சிருக்கிறார். அறிவு நிலையில் அப்படி தான் படைச்சிருக்கிறார். அறிவு நிலையில் எனக்கு இருக்கிற அறிவு அவருக்கு இல்லை, அவருக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை. எதற்காக? ஒருவர் ஒருவரை தாங்கி வாழ வேண்டும் என்பதற்காக. பாருங்கள், இந்த நம்ம சமூகத்தில் வந்து இந்த ஜாதிய கட்டமைப்புகள் எல்லாம் தொடக்கத்தில் எப்படி வந்தது அப்படின்னா, தேவையின் நிமித்தமாக உருவானது. இந்த பணியை நீங்கள் செய்யுங்கப்பா, இந்த பணியை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அது நாளடைவில் அது என்னவாயிடுச்சு, அது ஒரு அடக்குமுறையினுடைய அடையாளமாய் மாறிப்போனது. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டுக்கோம். இந்த ஜாதியங்கள் கூட பாருங்கள், இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள நம்ம மறுக்கிறோம், இதை வந்து தவறான ஒரு சிஸ்டமாக இருக்கிறதுன்னு. ஆனால் பாருங்கள், எப்போது அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் இந்த இடத்துக்கு வேலை செய்ய வரணும், இந்த தளத்துக்குள்ளே வரணும்னா கை கொடுத்து எல்லோரும் கூப்பிட்டுருந்தா, இந்த ஜாதி இன்றைக்கி நம்மளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அது ஒரு அடக்குமுறையினுடைய அசிங்கமான ஒரு அடையாளமாய் மாறி இருக்காது. அந்த இடத்துல என்ன இல்லைன்னா, ஒரு பிறர் நலம் வெளிப்படாமல் போனதுனால, நீ இப்படிப்பட்டவன் இதைத்தான் செய்யணும், உன் குலத்தொழில் இது என்று சொல்லுகிற அந்த அடையாளம் பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், தம்முடைய சகோதர சகோதரிகள் மீது ஒரு வெறுப்பையும் ஒரு விதமான நீதி தீர்ப்பையும் நம்ம அமுக்கு வைத்து வைக்கும்போது, இந்த இறைவசனம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா, நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் உன்னைய படைத்த அந்த படைப்புக்கு எதிராக நிற்கிற, அப்போ என்ன நடக்கும் தெரியுங்களா, உன் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார், சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர். நம்ம இப்போ ஒரு 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 கம்யூனிட்டிக்கு இந்த வேலை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிர்ணயம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சமூகத்திலிருந்து ஒரு படித்து நல்ல ஒரு அறிவோடு கூட ஆண்டவர் படைக்க மாட்டாரா? அப்படி படைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை, நோ, நீ வந்து உன்னுடைய தாய், உன் தந்தை, உன்னுடைய வழி மரபு எல்லாமே இதுதான், இதை செய்கிறதுக்கு தான் உனக்கு அறிவு இருக்கிறது, நீ இங்கே வந்து இந்த பணியை செய்கிறதுக்கு உனக்கு அறிவு இல்லை என்று சொல்லுகிற போது நாம் இந்த வார்த்தையை தான் வைக்கிறோம், முட்டாள் நீ, இந்த வேலையை செய்கிறதுக்கு உனக்கு அறிவதை இல்லை, உனக்கு அறிவும் இல்லை, நீ முட்டாள் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு சமூகம் சொல்லுகிறது என்று சொன்னால், அங்கே நமக்குரிய தீர்ப்பு என்னது பாருங்கள், தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர், அறிவிலேயே என்று சொன்னின்னா எரி நரகம். தேவப்பிள்ளைகளே, இதை நீங்கள் வாயை திறந்து சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இதே தண்டனை தீர்ப்பு தான், இவன்லாம் படிக்கக்கூடாதுப்பா, இவன்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிற பதில் இது தான். அன்பு பிள்ளைகளே, கடவுள் எவ்வளோ ஆழமாக நமக்கு இதெல்லாம் உணர்த்தி இருக்கிறார் பாருங்கள். அடுத்த கட்டமாக நம்ம ஒரு பார்க்குறோம், காணிக்கை செலுத்தணி பலிபீடத்துக்கு வருகிற போது இந்த காணிக்கையை குறித்து ஒரு அழகான அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், நிறைய பேர் நமக்கு இதை உணராமல் இருக்கிறோம், பலிபீடத்தில் நீ காணிக்கை செலுத்த வருகிற போது உங்கள் சகோதர சகோதரிகள் பாருங்க, நான் காணிக்க கொண்டுட்டு வரேன்னா நிற்கணும், நின்று அங்கே நின்று யோசிக்கணும். உனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், எனக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய சகோதரனுக்கு தான் பிரச்சனை, அவன் தான் என்னோட பேசுகிறதில்ல, என்னுடைய சகோதரி தான் பேசுகிறதில்ல, நம்ம உறவுகளை சொல்லி சொல்லுவோம், அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி எங்கள் மேலே கோபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு தான் செய்தி சொல்கிறாரு, உனக்கு இல்லை, நீ நல்லவன் தான், உங்கள் சகோதர சகோதரிக்கு, அதுதான் பைபிள் சொல்லுது. உனக்கல்லப்பா, நீ ரொம்ப நல்லவன், இயேசுவை மாதிரி நீ நல்லவன், ஆனால் உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துட்டு நீதான் போகணும், போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன் கடவுள் இப்படி சொல்கிறாரு? இது சரியா? இது நீதியா? தப்பு பண்ணவன் அவன், முடச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறவன் அவன், அவங்க தானே நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு சேரணும், தப்பு பண்ணவன் தானே வரணும். இது கிறிஸ்துவினுடைய லாஜிக் இல்லை. நாம் எல்லாம் பாவம் செய்து சாபத்திற்குள்ளாகி பாவ சேற்றுக்குள் புதைந்து கிடந்தபோது, பாவமே அறியாத தெய்வம், யாருக்கு எதிராக நம்ம பாவம் செய்தோமோ அவரே என்ன செய்தார், பாவ நிலையை அறிந்து நமக்காக நம்மை தேடி இறங்கி வந்தார். வந்தது மட்டுமல்ல, பாவ நிலையை ஏற்று நமக்காக அவர் என்ன செய்தார், இறந்து மீட்பளித்தார். நாமெல்லாம் முகமெழுந்து கிடந்தோம். இந்த இடத்துல அந்த பாவம் செய்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, முகமெழுந்தவனாக இருக்கிறான், ஃபேஸ்லெஸ் பர்சனாக மாறிட்டான். அதனால தான் அவன் மறைந்து கிடக்கிறான். நீங்கள் நல்லவர்கள் என்று சொன்னால், நீ இயேசுவை போல இருக்கிறேன்னு சொன்னினா, நீ இயேசுவை போல நடந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படி நாம் பாவம் செய்துட்டு புதைந்து கிடந்தபோது நம்மை தேடி வந்தாரோ, அதே போல் நீயும் உன் காணிக்கையை அங்கே வச்சுட்டு முதல்ல போய் இயேசுவாய் மாறி அந்த நபருக்கு நீ நல்லுறவு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த காணிக்கையை கொடு, ஆண்டவர் உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்வார். பாருங்கள் எவ்வளவு ஆழமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். இப்படி இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டா யாரும் தப்பிக்கவே முடியாது. ஆண்டவருடைய வழிகள் வித்தியாசமானது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆண்டவர் வந்து சொல்லி சொல்லாதவரை நமக்கு நீதி எது, தீர்ப்பு எது, சட்டம் எதுன்னு தெரியாதுங்க. ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரு. இப்போ நமக்கு எல்லாமே தெரியுது, சட்டம், நீதி, தீர்ப்பு எல்லாவற்றுக்கும் அது ஒரு புதிய ஒரு அடையாளங்கள் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால தான் என் அன்பு பிள்ளைகளே, இதில் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், என்னென்னா சுயநலம். சுயநலம் இந்த காரியத்துக்குள்ளெல்லாம் நம்ம எப்படி எப்போ போய் அடுத்தவனை பார்த்து அறிவிட்டவனே முட்டாளே அப்படின்னு நம்ம சண்டை போடுவோம், எப்போ வந்து காணிக்கையை வந்து நான் தான் பெருசுன்னு சொல்லுவோம். இந்த சுயநலம் நமக்குள்ளே பெருகி நிற்கிற போது இந்த காரியங்கள், சுயநலம் இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அது ரொம்ப ஈஸி நமக்கு. அப்போ பாருங்கள் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, இந்த சுயநல கொள்கை வந்து கசப்பான விளைவை கொடுக்குது. யாக்கோபு 3:14 யாக்கோபு திருமுகம் 3:14-16 நீங்கள் வாசித்து பாருங்கள். உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பு கட்சி மனைப்பான்மை இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேசாத, இத்தகைய ஞானம் மண்ணிலிருந்து வருவதல்ல, மண்ணிலிருந்து வருவது. இது மண்ணுலகை சார்ந்தது, மனித இயல்பு சார்ந்தது. இது உன்னை விடுவிக்காத மகனே, ஆண்டவர் சொல்கிறார், இது பேய்த்தன்மை வாய்ந்தது. வார்த்தை எப்படி சொல்லியிருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஆண்டவர் மத்தேயு 20:26 நமக்கு சொல்லுகிறார் பாருங்க, 20:26 உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. சீடர்கள் சண்டை போட்டுட்டு வராங்க, நீ பெருசா நான் பெருசா. அப்போ ஆண்டவர் அவங்கள கூட்டி வச்சு பேசுகிறார், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும், பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இந்த காணிக்கை கொடுக்குறவங்களுக்கு இந்த செய்தி தான். இயேசுசாமி எதற்கு வந்தார்? தொண்டு ஏற்பதற்கு, பலருக்கு ஈடாக, பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுக்க. அப்போ நீங்களும் என்ன செய்யணும்னா, தங்களை இழக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். என் அன்பு இறை சமூகமே, இந்த அருமையான நாளில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், பிறரை குறித்த சிந்தனை இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையும், பிறரை குறித்த எந்த விதமான கவலையும் இல்லாமல் நாம் போய்கொண்டிருக்கிற ஒரு ஆன்மீகமும் ஆண்டவருக்கு அருவறுப்பான ஒரு ஆன்மீகம். அது அருவறுப்பான வாழ்க்கை முறை, ஆண்டவர் அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் பிறரை குறித்த சிந்தனை இல்லாத ஒரு மனிதன் கிறிஸ்தவன் என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்த முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அவன் சொல்லிக்கொள்ள முடியாது. இன்றைக்கு உலகம் வேறு விதமாய் அது ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் அங்கே பார்க்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு எதை நம்மிடத்திலே செய்ய சொல்லுகிறார் இதை தான் நம்ம பார்க்குறோம். அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் போனால் பிழைக்க முடியுமா? ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீ பிழைப்பை தேடினா உன் வாழ்க்கையை இழந்துடுவே. எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்க்கையை இழக்கிறானோ, அதுதான் பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முரண்பட்ட ஒரு அடையாளமாய் தெரியுது பாருங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்ள தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுசாமி சொல்கிறாரு, இந்த உலகத்தில் வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்ள ஓடுறான் ஒருத்தன்னா அவன் தன் வாழ்வை இழக்கப் போகிறான். இதை நம்ம பலமுறை கேட்டிருந்தோம், அதே தவிர மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, பிறரை குறித்த அந்த உணர்வில்லாத ஒரு வாழ்வு அசிங்கமான வாழ்வு. ஒன்று கொரிந்தியர் 10:23-24 பார்க்குறோம் பாருங்க. எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டுங்க, ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல. எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் வளர்ச்சி தரக்கூடியவை அல்ல. எவரும் தன்னலம் நாடக்கூடாது, மாறாக பிறர் நலமே நாட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய வழி, இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால் இந்த வாசகங்களெல்லாம் இந்த தவ காலத்தில் சிந்திக்கிற இந்த நாட்களில் நான் எவ்வளோ தூரம் இந்த இறைவசனத்தோடு என்னை ஒப்பிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன், பிறர் நலம் என் வாழ்க்கையில் இருக்குதா யோசித்து பாருங்கள். அவங்க எனக்கு கொடுத்தாங்க, நான் கொடுத்தேன், அதில் என்ன இருக்குது? ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, பிறர் உனக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டு நீ திருப்பி செய்தினா, இவர்களுக்கு கொடுத்தா எனக்கு திருப்பி வரும் என்கிற எதிர்பார்ப்போடு நீ செய்தினா, அதனால் நீ பெற்றுக்கொள்ளப் போவது எது? ஒன்றுமே இல்லை. இங்கே கொடுத்தா எனக்கு ஒன்றுமே வராது அப்படின்னு தெரிஞ்சு நீ செய்தினா, அதுதான் இயேசுவின் மனநிலை. நமக்கு அவர் தெய்வமாக இருக்கிறவர், அந்த தெய்வ நிலையிலிருந்து நமக்கு கொடுத்தாரு, நம்ம என்ன திருப்பி அவருக்கு கொடுக்க முடியும்? உண்டியலில் போடுற 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ அவர் தெய்வீகத்தை கூட்ட முடியுமா? நீ கலட்டி போடுற பொண்ணு நெக்லஸும் நீங்கள் உண்டியலில் போட்டிங்கன்னா அது ஆண்டவருடைய மகிமையை உயர்த்த முடியுமா? கண்டிப்பாக கடவுளுக்கு அது தேவைப்படாது. ஆனால் ஆண்டவருக்கு தேவைப்படுகிற காரியம் எது தெரியுமா? உங்களை உடைத்து நீங்கள் அடுத்தவருக்காக இழந்து போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அதுதான் ஆண்டவர் கேட்கிற தூய உகந்த உயிருள்ள பலி. இந்த தவக்காலம் அப்படிப்பட்ட அந்த பலியை நாம் கொடுக்க உதவி செய்ய ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி 5:43-48 வரையிலான இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துபவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தொழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துபவரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுபவரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதுதான் என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, சனிக்கிழமை பொழுதாகின்று இறைவன் நம்மோடு இந்த இறை வார்த்தை வாயிலாக உறவாட ஆவலோடு வருகிறார். கடவுள் பல முகங்களை கொண்டவராக இருக்கிறார். பல உருவகப் பெயர்களை நாம் கடவுளுக்கு கொடுத்திருக்கிறோம். உலகை படைத்த ஆண்டவர், உலக படைப்பு ஒவ்வொன்றிலும் தனித்துவமான ஒரு தனித்துவத்தை பொதித்து வைத்திருக்கிறார். இந்த படைப்புகளெல்லாம் நமக்கு சொல்வது என்ன? படைப்பு அனைத்தும் படைத்தவருடைய புகழை, அவருடைய இரக்கத்தை, ஈடு இணையில்லாத அன்பை நமக்கு சாட்சியமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆம் அன்பு மக்களே, இறைவன் என்கிற பெயருக்கு, கடவுள் என்கிற வார்த்தைக்கு பல உருவகங்கள் கொடுக்கப்பட்டாலும் இன்று வரை ஒரு அழியாத, ஒரு உயர்வான அல்லது உருவகத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிற ஒன்று என்று சொன்னால் அது அன்பு மட்டுமே. God is love. அன்பே கடவுள். கடவுள் அன்பாக இருக்கிறார் எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த உலகமே இன்றைக்கு அன்புக்காக இயங்குகிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த அன்பினுடைய உச்சமாக இருக்கிற இறைவன் தனக்குள் அந்த அன்பை ஆழமாய் பொதித்து வைத்திருக்கிறார். கடவுளுடைய அன்பு, அவருடைய பண்பு, அவருடைய குணநலங்கள் எப்படி என்பதை நாம் அணுவணுவாக யோசித்து பார்த்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பே உருவாக இருக்கிற ஆண்டவரை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். ஆலயங்களில் நாம் வழக்கமாக ஒரு பாடலை பாடுவோம். இந்த நேரத்தில் கூட அதை நாம் நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன்.
அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு வீழையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல்.
அன்பு என்கிற வார்த்தைக்கு ஈடுண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட அன்பை நாம் யாரோடு பகிர்ந்து கொள்கிறோம், யாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வாசகங்கள் வழியாக நமக்கு சொல்ல காத்திருக்கிறார். வஞ்சிப்பவருக்கு வாழ்த்து சொல்வதற்கும், நம்மை அடித்து துன்புறுத்தி அழிக்க நினைப்பவர்களுக்கு அன்பை காட்டவும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சிதந்த ஒரு உதாரணமாக அதை நமக்கு வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். கார்ல் யுங் என்கிற ஒரு உளவியலாளர் இருக்கிறார். அவர் இப்படி ஒரு உவமையை சொல்லுகிறார். உருவகமாக கூட அதை சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டு ரசாயன பொருட்கள் சேருகிற பொழுது அங்கு ஒரு வேதிவினை நடக்கிறது. கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு வேதிவினை நடக்கிறது. எப்படி இரண்டு ரசாயன பொருட்கள் கலக்கிற பொழுது ஒரு வேதிவினை உருவாகிறதோ, அதே போல இரண்டு மனிதர்கள் சந்திக்கிற பொழுது அங்கு ஒரு வினை நடைபெறுகிறது. அந்த இரண்டு மனிதர்களும் சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற வினையானது நேர்மறையாக இருக்கிறது என்று சொன்னால் நேர்மறை வினை, அது அன்பாக, உறவாக, நட்பாக அது வளர்ந்து கொண்டே போகும். ஒருவேளை அந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல ஒரு மோதல் உருவாகுது அல்லது எதிர்வினையாக மாறிப்போகிறது என்று சொன்னால் பகைமையும் எதிர்ப்பும் வெறுப்பும் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ரெண்டு பேர் சந்திக்கிற இடத்துல நேர்மறை வினை, எதிர்மறை வினை என்று இருக்கிறது. அப்போ ரெண்டு மனிதர்கள் சந்திக்கிற பொழுது நேர்மறையான ஒரு வினை அல்லது எதிர்மறையான வினை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் வெறுமனே பார்வையோடு அல்லது ஒரு சந்திப்போடு எந்ததொரு விளைவும் ஏற்படாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இரண்டு மனிதர்கள் சந்திக்கிற பொழுது அது ஒரு பகையாக உருவாகிறது. அந்த பகையை, அந்த வெறுப்பை நாம் எப்படி சமாளிக்கிறோம், சந்திக்கிறோம் என்பதற்கு இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் மூன்று பகுதிகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம் என்னவென்று சொன்னால், தவற்றுக்கு பதிலாக தவறு, அடிக்கு அடியாக அல்லது பழிக்கு பழியாக பதில் சொல்வது. இதை முதல்நிலையில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தினுடைய பகுதியை பார்க்கிற பொழுது இயேசு ஆண்டவர் இப்படி சொல்கிறார், உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இயேசு ஆண்டவர் ஒரு கருத்தை சொல்ல வருகிறார். அதை சொல்வதற்கு முன்பாக, இதை சொன்னால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் உடனடியாக மோசே இப்படி சொல்லியிருக்கிறாரே என்று சொல்ல வருவார்கள் என்பதை அவரே உள்வாங்கி சொல்கிறார். உமக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், உங்கள் பகைவரிடமும் அன்பு காட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முன்னாடி ஒரு போதனை, பின்னாடி ஒரு போதனையா? பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பொய்யா போயிருமா, அல்லது புதிய ஏற்பாடு வந்தோன்ன பழைய ஏற்பாடு தன்னுடைய சாரத்தை இழந்து போய்விடுமா என்கிற கேள்வியை நான் வைக்க முடியும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். எங்க என்று சொன்னால், இளைச்சட்ட நூல் 19:21 சொல்கிறது, உயிருக்கு பதிலாக உயிரை எடுத்து விடு என்று சொல்கிறது. அதே போல விடுதலை பயண நூல் 21:24 லேவியர் புத்தகத்தின் 24:20 சொல்கிறது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, சூட்டுக்கு சூடு, காயத்திற்கு காயம் என்று நீ எடுப்பாயாக அல்லது அதை கொள்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பழைய ஏற்பாட்டில் உள்ள கொடூரமான ஒரு சிந்தனை? அன்பே உருவான கடவுள் எப்படி பழிக்கு பழி வாங்க சொல்வார் என்கிற யோசனை அல்லது கேள்வி எல்லாருக்குள்ளும் வருவது நியாயம் உண்டு. இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலம் என்பது, இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் சொல்லப்பட்ட, இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட தருணம் என்பது காட்டுமிராண்டித்தனமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம். மனிதனை மனிதன் மதிப்பதில்லை, தான் என்கிற எண்ணத்தோடு அகம்பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பலி வாங்குவதைத்தான் பலசாலித்தனமாக நினைத்து கொண்டிருந்த அந்த காலம். ஒரு கையை வெட்டிவிட்டால் ரெண்டு கையையும் வெட்டி விடுவது, ஒரு கண்ணை பிடுங்கி விட்டால் ரெண்டு கண்ணையும் அடுத்தவனுக்கு பிடுங்கி விடுவது, ஒரு குடும்பத்தில் ஒருவன் கொல்லப்பட்டால் குடும்பத்தை அழித்து விடுவது, இப்படியான சிந்தனை அந்த நாட்களில் இருந்த பொழுது மோசே வழியாக ஆண்டவர் முதல்ல சட்டங்களை எல்லாம் கொடுக்கிறான். உனக்கு ஒன் நடந்தால் அதற்கு இணையாகாவது செய், ரொம்ப செய்து குடும்பத்தை பால்படுத்தி விடாதே அல்லது ஒரு மனிதத்தை சிதைத்து விடாதே என்கிற விதத்தில் தான் மோசே இந்த சட்டங்களை கொடுத்தார். காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே குறைந்தபட்சம் பலிக்கு பலி என்பது அப்போதைக்கு ஒரு தீர்வாக இருப்பதற்காக ஆண்டவர் அந்த சட்டத்தை கொடுத்தார். தவறு என்று சொல்வதற்கு அல்ல. இன்றைக்கு எழுதப்பட்ட சட்டங்கள் ஒன்று இருக்கிறது, எழுதப்படாத சட்டங்களும் இருக்கிறது. நம்ம நடைமுறையில் பார்க்கிற பொழுது ஒரு காலத்தெல்லாம் பெண்கள் வேலைக்கே போகக்கூடாது என்று சொல்லப்பட்ட நாட்கள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டுச்சு. இன்றைக்கி ஆணும் பெண்ணும் வேலைக்கு போனால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது தவறு, இது சரி அப்படின்னா இல்லை. காலத்தின் சூழலுக்கேற்ப, மக்களுடைய வளர்ச்சிக்கேற்ப நாம் காரியங்களை மாற்ற வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த முதல் பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பலி அல்லது குற்றத்திற்கு பதிலாக இன்னொரு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல கொடுமையான தண்டைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த பழைய ஏற்பாடு சிந்தனையெல்லாம் மாற்றப்பட்டுச்சு. ஒருவன் திருடிவிட்டான் என்று சொன்னால் அது இன்றைக்கு பழக்கத்தில் இல்லை, அன்றைய பழக்கத்தில் இருந்த ஒரு சட்டம். ஒருவன் திருடிவிட்டான் என்று சொன்னால் தோலையே உரிப்பது, அல்லது ஊரில் இருக்கிற ஒரு நிர்வாகத்துக்கு எதிராக ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னா அது ஜப்பான் தேசத்தில் இருக்கிற ஒரு குற்றத்திற்குரிய தண்டனையாக இருந்தது. அந்த மனிதன் செய்து விட்டான்னா ஒரு போட்டில் வச்சு அவனை கட்டி அதில் பாலையும் தேனையும் முற்றி அப்படியே போட்டை அனுப்பி வச்சுருவாங்க. பறவைகள், அங்கே இருக்கிற பூச்சிகள், வண்டுகள் எல்லாம் உயிரோடு கட்டப்பட்டிருக்கிற அந்த மனிதனை கடித்து கொலை செய்யுமாம். இது போன்ற தண்டனைகளில் இருந்தால் மனிதனை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு பார்வை அன்றைக்கு இருந்தது. அடுத்ததாக இரண்டாவது பார்வை என்னவென்று சொன்னால், தவற்றுக்கு பதிலாக மன்னிப்பு. ஒன்று, தவற்றுக்கு தவறு, அது சரி என்று சொல்லவே முடியாது, பார்வை மாற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தவற்றுக்கு பதிலாக மன்னிப்பு. இது இயேசு ஆண்டவர் முன்மொழிகிறார், இதையும் முன்மொழிகிறார். இப்போ இதை நம்ம கொஞ்சம் பரந்துபட்ட பார்வையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், லேவியர் புத்தகத்தில் 19:18 நமக்கு சொல்கிறது, பலிக்கு பலி என உன் இனத்தார் மீது காழ்ப்பு கொள்ளாதே. பலிக்கு பலி என உன் இனத்தார் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியிலும் சரி, நம் தனி ஜபத்திலும் சரி, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்லுகிற பொழுது இந்த வசனத்தை சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிப்பது போல நீர் எம் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி வேண்டுகிறோம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 37வது வசனம் சொல்லுகிறது, மன்னியுங்கள், நீங்கள் மன்னிப்பை பெறுவீர்கள். அதே போல கொலோசியர்களை திருமுகம் 3வது அதிகாரத்தின் 13வது வசனத்தில் கொலோசிய சமூகத்திற்கு பவுலடியார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஏதாவது மனத்தாங்கள் இருந்தால் அவரை மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னிப்பது போல நீங்களும் அடுத்தவரை மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இயேசு ஆண்டவர் முன்வைக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த வாசகத்தினுடைய பிற்பகுதியில் நாம் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? தீமை செய்தவர்களை எதிர்க்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. தீமை செய்தவர்களை எதிர்க்க வேண்டாம். அப்படின்னா ஒரு குற்றம் நடக்கிறது, ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாமல் போக வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறாரா? கட்டாயம் சொல்லியிருக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் மக்களை அழிக்க நினைக்கிற பொழுது, அவர்கள் மீது புதிய புதிய சட்டங்களை, சட்டத்திற்கு மேல் சட்டம் போட்டு அவர்களை அழிக்க நினைக்கிற பொழுது, பழுவை சுமக்க வைக்கிற பொழுது, ஆண்டவர் பரிசேயர்களும் சதுசேயர்களும் சாடினார். எங்கு தீமை நடக்கிறதோ அவர்களை எதிர்த்து பேச சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் சொல்லுகிறார், தீமை செய்பவர்களை எதிர்க்க வேண்டாம், தீமை செய்பவர்களை எதிர்க்க வேண்டாம். அப்படின்னா அடுத்தவர்களுக்கு மட்டுமல்ல, அப்போது எனக்கு நடந்தால் நான் எதிர்க்கக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, ஆண்டவர் எதிர்த்து பேசினார். கன்னத்தில் அறைந்தவனை பார்த்து கேட்டார், நீர் ஏன் என்னை அறைகிறாய் என்று சொல்லி கேட்டார் அல்லவா? அப்போ தீமை செய்தவர்களை எதிர்க்க வேண்டாம் என்று சொன்னால், தீமை செய்தவர்களை தீமையால் எதிர்க்க வேண்டாம், மாறாக நன்மையால் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் இந்த உலகில் குற்றங்கள் குறைந்து மனிதமும் அன்பு மலர வேண்டும் என்று சொன்னால், தவற்றுக்கு பதிலாக மன்னிப்பை நாம் கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு நிகழ்வை சொல்வார்கள். காந்தியடிகளுக்கு அப்பப்போ ஒருத்தர் வந்து திட்டி கடிதம் எழுதி அனுப்புகிறார். அவருடைய உடல் அமைப்பை வைத்து, அவருடைய பேச்சை வச்சு, அவருடைய செயல்பாடை வைத்து கொச்சையாக அவர் எழுதி கடிதங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த கடிதத்தை ஒவ்வொரு முறையும் அவருடைய உதவியாளர் கொண்டு போய் கொடுக்குற பொழுது அந்த கடிதத்தை வாசித்து விட்டு நிறைய 4-5 பக்கம் வச்சு எழுதி விடுவார். அவர் மேலே இருக்க குண்டூசியை கழட்டி தனியாக வச்சுக்குவார். அடிக்கடி இந்த கடிதம் வந்துகிட்டே இருக்கு. வாரம் கடிதம் வந்துகிட்டே இருக்கு. அப்போது ஒரு நாள் கழித்து அந்த கடிதம் எழுதுகிறவருக்கு கோவம் வந்துடுச்சு. நேராக காந்தியடிகளை பார்க்க வர்றார். ஐயா, கொஞ்சமாவது உங்களுக்கு சொரணை இருக்குதா? எத்தனை கடிதம் எழுதியிருக்கிறேன் இதுவரை, ஒரு கடிதத்திற்கு ஒரு பதில் அல்லது யார்ட்டையாவது சொல்லி எதிர்ப்பாவது நீங்கள் காமிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டாராம். அதற்கு காந்தியடிகள் சொன்னாராம், உனக்கு என் மீது என்ன கோபம் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீர் அனுப்பிய அந்த கடிதத்தில் ஒரே ஒரு காரியம் எனக்கு பிடித்திருந்தது, எனக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருந்தது, அதை மட்டும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த குண்டூசியை எடுத்து காமித்து விட்டு குப்பத்தொட்டியில் கிடக்கிற கடிதத்தை எல்லாம் காமித்தாராம். அப்போதுதான் அந்த மனிதனுக்கு மகாத்மாவுடைய அந்த மகா ஆத்மா எவ்வளோ பெரியது என்பதை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்தானாம். அவன் செய்த தவறுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அதே போல் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை, இப்போது புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற 2வது ஜான் பால், அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற செய்தியும் இதுதானே. 1981வது ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் மக்களை சந்திப்பதற்காக அந்த பீட்டர் சதுக்கத்துக்கு வருகிற பொழுது, அங்கு இருக்கிற ஒரு இஸ்லாமிய நண்பர் ஒருவர், முகமது அலி அகா என்கிறவர், திருத்தந்தையை நோக்கி 4 முறை துப்பாக்கியால் சுட்டு விடுகிறார். அதில் இவர் மீள் படுகிறதுனால் இவர் நிலைகுதைந்து போய் விடுகிறார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு, சுயநலை அடைந்த பிறகு அவர் கேட்ட முதல் கேள்வி, என்னை சுட்ட அந்த இளைஞர் எங்கே, முகமது அலி அகா எங்கே என்று சொல்லி கேட்டாராம். நேரடியாக அவரை சென்று சந்தித்து தன்னுடைய மன்னிப்பை கொடுத்தாராம். தன்னை கொல்ல நினைத்தவனுக்கு, தன் உயிரை வாங்க நினைத்தவனுக்கு அவர் நினைத்திருந்தால் எவ்வளோ பெரிய தண்டனை வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம். அவ்வளோ அதிகாரம் படைத்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் அவர் தான் தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையே போயிருந்திருக்கும். ஆனால் அவர் சென்று தன்னுடைய மன்னிப்பை அவருக்கு பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், 2வது, செய்கிற தவறுக்காக நன்மை செய்வது. இது சற்று பக்குவமான ஒரு மனநிலை தான். 3வது ஒன்று இருக்கிறது, தவற்றுக்கு தவறு, தவற்றுக்கு மன்னிப்பு, தவற்றுக்கு பதிலாக நன்மை செய்வது. இது சற்று உச்சமான ஒரு நிலை. இதற்கு நாம் வேறு எங்கேயும் போய் இதற்கான ஒரு உதாரணத்தையோ சான்றையோ தேட முடியாது. நம் ஆண்டவர் இயேசுவை தவிர மனிதனாக இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த மானுடம் வளர்ச்சி பெற வேண்டும், இந்த மானுடம் மீட்பை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் நிலையில் இருந்தவர் இறங்கி இந்த மண்ணிற்கு வந்தாரே. இந்த மக்களோடு வாழ்ந்தால் அவர் பரிசெயல் எதிர்த்தார், சதுசெயல் எதிர்த்து பேசினால், மறைநூல் அறிஞர்களை பகைத்து கொண்டார். யாருக்காக? இந்த மக்களுக்காக, அறியாத நிலையில் இந்த மக்களுக்காக சட்டங்களையும் திட்டங்களையும் இவர்கள் மீது கடவுள் பெயரை சுமத்தி இவர்களை பழுவுள்ளவர்களாக மாற்றுகிறார்கள். வாழ தகுதியற்ற திராணியற்ற மக்களாக இவர்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. இவருடைய நிலை மாற வேண்டும் என்பதற்காக ஒரு புரட்சிகரமான ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிற பொழுது சமூகத்தின் உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்தஸ்தான நிலையில் இருக்கிற அத்துணை வரையும் பகைக்க வேண்டிய ஒரு சூழல் இயேசு ஆண்டவருக்கு வந்தது. அவர் யாருக்காக எல்லாரையும் பகைத்தாரோ அந்த மக்களே அவரை கடைசி நாட்களில் இறுதி தருணத்தில் இவன் ஒளிக என்று அவரை கோஷமிட்டு அவரை காட்டி கொடுத்து அந்த இறப்பை, அந்த கஷ்டத்தை, இந்த சிலுவையை பார்த்து ரசித்தார்கள். இறுதி தருணத்தில் ஆண்டவர் சொன்னார், தந்தையே இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய சிலுவையினால் மீட்பை கொடுத்தார். தவறு செய்தவர்களுக்கு, தன்னை கொல்ல நினைத்தவர்களுக்கு அவன் நன்மை செய்து இந்த உலகத்தையே ரட்சித்து இன்றைக்கு உலகம் அனைவராலும், உலகத்தார் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். வள்ளுவர் சொல்வது போல, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல். அன்புக்குரியவர்களே, இது ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஆன்மீகத்தின் பக்குவத்தின் உச்சம் என்று கூட நாம் சொல்லலாம். முதல் நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் நம் தயவு கூர்ந்து இரண்டாம் நிலையை கடந்து வர வேண்டும். இல்லை சாமி, நான் பல நாட்களாக இரண்டாம் நிலையில் தான் இருக்கிறேன், நான் குற்றம் செய்வதை நான் பெரும்பாலும் நான் மன்னித்து விடுவது என்று நினைக்கிறீர்களா? இந்த மூன்றாவது நிலைக்கு கடந்து போக இந்த தவக்காலத்தில் சற்று முயற்சி எடுங்கள். அது இறைவனுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும். இறைவனுடைய அன்பு பிள்ளை, அன்பு சகோதர பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய உரிமை நமக்கு நிலையான ஒன்றாக கிடைக்கும். இந்த நிலை நோக்கி நான் நகர்ந்தோம் என்று சொன்னால் நாம் மட்டுமல்ல, இந்த சமூகம் மட்டுமல்ல, இந்த உலகமே அன்பு மயமாக மாறும். இந்த உலகமே அன்பு மயமாக மாறும். இறுதியாக, தவறுக்கு தவறு என்பது தாந்தோண்டித்தனம், தவறுக்கு மன்னிப்பு என்பது தயால குணம். இறுதியாக, தவறுக்கு நன்மை செய்வது என்பது தெய்வீக குணம். தெய்வீகத்திலிருந்து பிறப்பெடுத்திருக்கிற நாம் இந்த தெய்வீக குணத்தை வாழ்வாக்க இந்த நாளில் தொடர்ந்து சிந்திப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.